ஆண்டவராகிய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவராக, பலன் தருகிறவராக, கிருபை தருகிறவராக நம்மோடு கூட அவர் உறவாடி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த அதிகாலை நேரத்தில் மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் அமருவதை பாக்கியமாய் கருதுகிறீர்கள். உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த 2 நாட்கள் நான் உங்களோடு கூட இல்லாமல் இருந்தேன், வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும். காரணம், ஒரிசாவுக்கு ஒரு பயணமாக கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. ஒரிசா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதை குறித்த காரியங்களை பின்னால் வருகிற நாட்களில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு உங்களோடு இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து எச்சரிக்கையாக, அக்சாள் என்பவள் தன்னுடைய தகப்பனாகிய காலேப்பின் இடத்திலிருந்து அவள் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டாள். எனக்கு வறட்சியான இந்த உலக ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய செழிப்பான ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி கேட்டாள். அவள் கேட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் அடுத்த பகுதியாக இன்னொரு காரியத்தை நாம் தியானிக்கிறோம். அது என்னவென்றால் விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு வரம். சிலருக்கு அந்த வரம் அதிகமாகவே இருக்கிறது, சிலருக்கு அவரவர்களுடைய அளவுக்கு தக்கதாக கர்த்தர் விசுவாசத்தை கொடுக்கிறார் என்று கூட சொல்லலாம். சிலருடைய விசுவாசம் மிகவும் பெரியது, சிலருடைய விசுவாசங்கள் மலைகளையும் கொன்றுகளையும் தவிடுபடியாக்குகிற அளவுக்கு அவருடைய விசுவாசம் மிக சிறந்ததாய் காணப்படுகிறது. சிலருடைய விசுவாசம் மற்றவர்கள் பார்வையிலே எளிதாயிருந்தாலும் கர்த்தர் அதை விலையேறப்பட்டதாக எண்ணுகிறார். ஆகவே உங்களுடைய விசுவாசத்தை குறித்து ஒருபோதும் ஆண்டவர் அற்பமாய் நினைப்பதில்லை. உங்களுடைய விசுவாசம் அது எவ்வளவாயிருந்தாலும், கடுகளவு விசுவாசமாயிருந்தாலும் கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமன் சாப்டர் 1:17, ரோமருக்கு எழுதின நிருபம் 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுகிறது. எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஹீப்ரூ சாப்டர் 11:6, விசுவாசத்தினால் விசுவாசிக்காமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசம் என்பது ஒரு வரம், அது எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த காலவேளையில கொடுக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் தந்தருளுவாராக. விசுவாசம் என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அது இப்படித்தான். ஹீப்ரூ சாப்டர் 11:1 தான் அதற்கு சரியான விளக்கம். எபிரேயர் 11:1 தான் அதற்கு சரியான விளக்கம். அருமையான தேவர்கள் தேவ பிள்ளைகளே, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதை ஆங்கிலத்தில் இப்படி சொல்லலாம், Faith is a confidence that what we hope for will actually happen. நமக்கு எதிர்காலத்துல என்ன நடக்க போகிறதோ அதை இப்பொழுது நம்ம நம்புகிறது தான். எதிர்காலத்துல பல காரியங்களை குறித்து நமக்கு தீர்க்க தரிசனமாக வாக்கு தத்தங்களாக சொல்லியிருக்கிறார். எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதை நீங்கள் நம்பி ஆண்டவரை விசுவாசிப்பது தான் விசுவாசத்துல ஒரு மிகப்பெரிய ஆழமான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்வது, அக்சாலை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இந்த அக்சாலின் தகப்பனாகிய காலேப், அவரிடத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். இந்த காலேப்பை நான் கடந்து வந்ததற்கு காரணமே இந்த நாள் வரும் என்று எனக்கு நான் நிச்சயித்திருந்தேன். ஆகையினால் இன்றைக்கு அவருடைய தகப்பனார், அக்சாலின் தகப்பனார் காலேப், ரெண்டு பேர் வேவு பார்க்க போனார்கள். அந்த ரெண்டு பேரில் ஒரு மனிதன் காலேப். இந்த வேவு பார்க்க போய் பாசிட்டிவான செய்தி கொண்டு வந்தவர்கள் ரெண்டு பேர். மொத்தத்துல போனவங்கள இந்த ரெண்டு பேர் தான் பாசிட்டிவான செய்தியை கொண்டு வந்தாங்க, மற்றவங்கலாம் நெகட்டிவா கொண்டு வந்தாங்க. சரி, இந்த தகப்பனாகி, அக்சாலின் தகப்பனாகி காலேப்பனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தை நம்ம எப்போதுமே நம்முடைய இருதயத்துல எப்படி கொண்டிருக்க வேண்டும் என்றால், ஒரு பயம் இல்லாத, பயம் கலக்காத விசுவாசமா இருக்க வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டிருக்கிறவர்கள் தைரியமா இருக்க வேண்டும். இயேசுவினிடத்தில் விசுவாசம் கொண்டிருக்கிறவர்கள் தைரியமா இருக்க வேண்டும். என்ன வந்தாலும், எது நடந்தாலும், என் கர்த்தரை அறியாது எதுவும் நடக்காது, என் கர்த்தருக்கு தெரியாது எதுவும் நடக்காது, என் கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார், அவர் என்னை கைவிடவே மாட்டார், அவர் என்னை என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை கடந்து போக என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கிறது பாருங்கள், அது பயம் இல்லாத ஒரு விசுவாசம், கொஞ்சம் கூட பயம் இல்லாதபடி. சில மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன், சில காரியங்களை எதிர்கொள்ளும் போது கொஞ்சம் கூட பயப்பட மாட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு மனிதன், ஒரு சிறு பையனை பார்த்தேன், ஒரு ஒரு அவன் ஒரு சைக்கிள்ல ஏறி அந்த அந்த இடம் ஒரு பயங்கரமான பள்ளமா இருக்குது, அந்த பள்ளத்துல விழுந்தானா என்ன ஆகும் அப்படின்னு நான் யோசித்துட்டு இருக்கிறேன். அவன் அந்த சைக்கிள்ல ஏறி ரொம்ப சர்வசாதாரணமா போயிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா ஒரு போதகர், அவர் இடத்துல கேட்டேன், மாஸ்டர் அவன் கொஞ்சம் கூட எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கா. அவர் சொல்றாரு, அவனுக்கு அந்த பயமே இல்லை பாஸ்டர், அவன் இந்த மாதிரிலாம் நிறைய பண்றான், ஆச்சரியமா இருக்குது எங்களுக்கே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் என்னானாலும் கர்த்தர் இருக்கிறார் என்று உறுதியாய் நம்புகிற விசுவாசத்தை குறித்து அக்சாலின் தகப்பனாகிய காலேப்பின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை பயம் நமக்கு இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், நம்ம எப்படி திரும்ப இருப்போம்? நம்பர்ஸ் சாப்டர் 13:27-28, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:27-28 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் அந்த வேத வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இது வந்து காலேப் யோசுவா இவர்களை தவிர்த்து மற்றவர்கள் கொண்டு வந்த அந்த பயம் கலந்த விசுவாசம் இருக்கிறவர்கள் கொண்டு வந்த ரிப்போர்ட், அதை நம்ம பார்க்கலாம். பாருங்க என்ன எழுதிருக்குது, அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது, அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். இவங்க வேவு பார்க்க போயிருக்கிறாங்க, இவங்க ஸ்பை பண்ண போனவங்க பார்த்துட்டு அந்த பட்டணத்தை கானான் தேசத்தை குறித்து வந்து சொல்றாங்க. இவங்க 40 வருஷம் இவங்க வாழ்க்கையில எத்தனையோ அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவர் யுத்தத்துல எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாருங்கிறதெல்லாம் இவங்க பார்த்திருக்கிறாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள ஒரு பயம் பாருங்க, அங்க இருக்கிற பெரிய ஜனங்களை பார்த்த உடனே கொஞ்சம் தான் பார்த்தது, ஆனா பயங்கரமா எக்ஸாசரேட் பண்றாங்க. அது மட்டுமா, அத எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:31-32 பார்த்தா இன்னும் அதிகமா சொல்றாங்க, அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் வந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள். இது வந்து அவிசுவாசம் நிறைந்த மனிதன் அல்லது பயப்படுகிற ஒரு மனிதன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான். ஒரு காரியத்தை பார்த்த உடனே ஐயோ இது ரொம்ப பெருசா இருக்குதே, ஐயோ இது ரொம்ப நம்மளால முடியாது, இது நம்ம எல்கைக்கு கடந்தது, என்னால முடியாத காரியம் என்கிற மாதிரி அந்த ஒரு சிந்தனை நமக்குள்ள வரும், எக்ஸாசரேட் பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா, ஒரு சின்ன சிக்னஸா தான் இருக்கும், ஆனா அது பேசுறது ரொம்ப பெருசா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன மேட்டரா தான் இருக்கும், அதை பார்த்துட்டு ஐயோ என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி பெருசா பேசிட்டு இருப்பாங்க, எக்ஸாசரேட் பண்ணுவாங்க, சின்ன பிரச்சனையே பெருசா எக்ஸாசரேட் பண்ணுவாங்க. ஆனா பயம் கலந்த விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அது ஒரு சின்ன அற்ப தள்ளு பூச்சா தெரியும், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவர்கள் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடமே, யாருக்குள்ள பயம் இருக்குதோ, யாருக்குள்ள கான்பிடன்ட் இல்லையோ விசுவாசத்துல, அந்த விசுவாசத்தின் எல்கை அவர்களுக்குள்ள சின்னதா இருக்குதோ, அவங்க இப்படிதான் பெருசுபடுத்தி பேசிக் கொண்டிருப்பார்கள். அது மட்டும் இல்ல, நம்மை நாமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரெண்டாவது காரியம், முதலாவது காரியம் பெருசுபடுத்தி பேசுவோம், ரெண்டாவது நம்மை நாமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அவங்க அப்படித்தான் பண்றாங்க பாருங்க. அந்த வேவு பார்க்க போனவர்கள்ல காலே யோசுவாவை விட்டுட்டு மத்தவங்களை பாத்தீங்க அப்படின்னா, நம்பர்ஸ் சாப்டர் 13:27-23 இந்த வசனங்கள் எல்லாம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:27-28 அது போல 33 வசனம் எப்படி பேசுறாங்க பாருங்களேன், பயங்கரமா அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க பாருங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமார் ஆகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சோ ஒரு உங்க முன்னாடி எல்லா காரியமும் பாக்குறதுக்கு பெருசா தான் தெரியும், அதற்காக உங்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த வேத பகுதியில இந்த ஜனங்கள் அப்படிதான் பண்றாங்க, அவிசுவாசம் கலந்தபடினாலே, பயம் கலந்தபடினாலே, விசுவாசத்துல பயம் கலந்தபடினால அவர்கள் தங்களையே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க பார்வையில நாங்க தெள்ளுப்பூச்சி மாதிரி காணப்பட்டோம், அவங்க வெட்டுக்கிளி மாதிரி காணப்பட்டோம். வெட்டுக்கிளி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரியல. இந்த கிராமப்புறங்கள்ல அந்த வயல் காட்டுக்கள்லாம் போனீங்கன்னா வெட்டுக்கிளி வரும். அந்த வெட்டுக்கிளிய கையில பிடிச்சி நம்ம ஈஸியா பிச்சு போட்டுடலாம். அது மாதிரி இவங்க பேசுறாங்க. அவங்க பார்வையில நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், ஈஸியா நம்மளை அவங்க அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா, விசுவாசத்துல பரிபூர்ண விசுவாசம் இல்லை, விசுவாசத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது, விசுவாசத்துல கொஞ்சம் தடுமாற்றம் மட்டும் இல்ல பயம் கலந்திருக்குது. அதனாலதான் உங்களால அதை உறுதியா பேச முடியாத ஒரு சூழ்நிலையா காணப்படுது. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தில் பயம் கலந்திருந்தால் நம்மை நாமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். என்னால முடியாது, என்னால இதை செய்யவே முடியாது, என்னால இது முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுவோம். சரி, அவிசுவாசம் அல்லது விசுவாசத்துல பயம் கலந்திருந்தா இன்னும் என்ன நடக்கும் பாருங்க. அந்த ஜனங்கள் இதெல்லாம் கேட்ட உடனே நம்பர்ஸ் சாப்டர் 14:1 எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14:1 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ராத்திரி முழுவதும் இந்த 10 பேர் கொண்டு வந்து துர்ச்செய்தியை பரப்பினான் பாருங்க. எல்லாம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான், எல்லாம் பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சிட்டான். சில ஜனங்கள்கிட்ட நான் போதகரா இருக்கிறபடினால கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் அனுபவம் இருக்குது பாத்தீங்களா. நான் இதை கவனிச்சிருக்கிறேன், சிலர்கிட்ட வந்து பேசினா புலம்பி தள்ளிடுவாங்க, புலம்பிகிட்டே இருப்பாங்க, புலம்பிகிட்டே இருப்பாங்க. அதுவும் 30 வருஷம் விசுவாசியா இருப்பாங்க, 25 வருஷம் விசுவாசியா இருப்பாங்க. அவங்க அவங்க உருவமும் சைஸும் அவ்வளவு பெருசா இருப்பாங்க. ஆனா அந்த விசுவாசத்துல வரும்போது ஒரு பயம் கலந்து விட்ட அப்படினால புலம்பிகிட்டே இருப்பாங்க. பிள்ளைகளை குறித்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, புருஷனை குறித்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, மனைவியை குறித்து புலம்புவாங்க, சூழ்நிலையை குறித்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அப்படி அப்படியே ஸ்ட்ராங் அப்படியே உட்காந்து பார்த்துக்கலாம். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன் உங்களிடத்துலேருந்து இன்றைக்கு. இந்த புலம்பிக்கிட்டே இருக்கிற அந்த ஸ்பிரிட் ஆண்டவர் நம்மிடத்துலேருந்து எடுத்து போடணும். இவங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ராத்திரி முழுவதும் அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க, இந்த ஓயாத ஒழுக்கு மாதிரி. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ராத்திரி முழுவதும் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அழுதுட்டு விட்டா பரவாயில்ல. சில சிலருக்கு அந்த ஆவி இருக்கும், உட்கார்ந்து அந்த விஷயத்தையே திருப்பி திருப்பி தேய்ச்சி தேய்ச்சி அழுது அழுது அழுது, முகமெல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் வீங்கி ஒரு சின்ன மேட்டருக்காக அழுதுகிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அவங்கள பத்தி ஆண்டவர் வசனத்துல எழுதி வச்சிருக்கு, அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அழுதுகிட்டு இருந்த மட்டும் இல்ல, புலம்பவும் செய்தாங்களாம். இதெல்லாம் நீங்க உங்க கண்ணால பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க. சிலரை அழுதுகிட்டே இருப்பாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. காரணம், விசுவாசத்துல பயம் கலந்திருக்கு, விசுவாசத்துல அவிசுவாசம் கலந்திருக்கு. சரி, அதோட நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்பர்ஸ் சாப்டர் 14:2 அடுத்த பாயிண்ட், அவங்க வந்து எல்லாம் கிரம்பிள் ஆக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்குள்ள சண்டையும் கோபமும் வெறுப்பும் இப்படிப்பட்ட சுபாவங்கள் வருகிறது என்று சொன்னால், இந்த விசுவாசத்துல பயம் கலந்திருக்கிறவர்கள். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் எகிப்து அவர்களை நோக்கி, எகிப்திலே செத்து போனா நலமா இருக்கும், இந்த வனாந்திரத்துல நாங்க செத்தாலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வார்த்தை கவனிச்சிருக்கீங்களா? உங்கள்கிட்ட இருந்து வருதா? சில நேரத்துல செத்துட்டா நல்லா இருக்கும், அதை சொல்றது ரொம்ப பரிதாபமா. நான் செத்துட்டா இவ்வளவு கஷ்டப்படுறது, நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும். அதுக்கு என்னமோ சொல்றதுக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கு, கேட்கிறவங்களுக்கும் இரிட்டேட்டடா இருக்கும். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் சொல்றாங்க, அங்க செத்து போயிட்டா நல்லா இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் செத்து போயிட்டா எத்தனை தடவை தான் சாகிறது? அதுவும் ஒரு பெரிய க்வெஸ்சன் தான், ஆச்சரியமா தான் இருக்கு. சிலர் செத்து செத்து பிழைக்கிறாங்க போல. எல்லாத்துக்கும் செத்து போயிட்டா எத்தனை முறை சாகிறதுன்னு எனக்கு புரியல. அருமையான தேவ பிள்ளைகளே, அதுக்கு காரணம் உங்க விசுவாசத்துல பயம் கலந்திருக்கு. அதனாலதான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது, அப்படிப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகள் வருது. சோ ஃபைனலி அவங்க கிவ் அப் ஆயிடுறாங்க பாருங்க. அந்த விசுவாசம் என்கிற வரம் கிரியை செய்யலைன்னா அவங்க கிவ் அப் பண்ணிடுறாங்க. நம்பர்ஸ் சாப்டர் 14:3 14:3 சொல்லுகிறது, நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படி கர்த்தர் எங்களை தேசத்துக்கு கொண்டு வந்து வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கிறான் பாருங்க, எங்க 40 வருஷம் நடந்து வந்து கானான் பார்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் எகிப்து பார்டர்ல இல்லங்க, இவங்க கானான் பார்டர்ல வந்து உட்கார்ந்துட்டு இப்ப சொல்றா நாங்க எகிப்துக்கு திரும்பி போனா நல்லது, கிவ் அப். நம்ம அந்த வார்த்தை அடிக்கடி வருது இல்ல, இதுக்கு அது பெட்டர் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுக்கு காரணம் நமக்கு இருக்கிற விசுவாசத்துல பயம் கலந்திருப்பதும் அவிசுவாசம் நம்மோடு கூட ஒட்டி இருப்பதும் தான் காரணம் அருமையான தேவ பிள்ளைகளே. அதனால்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், விசுவாசம் நமக்கு மிகவும் மிகவும் அவசியம். விசுவாசம் என்பது ஒரு வரம். சரி, நமக்கு ஒரு வேளை விசுவாசம், சாலிட் விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்னு வைத்துக் கொள்வோமே, நம்ம எப்படி திரும்ப இருப்போம்? ஒரு 4-5 காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் அந்த டாப்பிக்கை மட்டும் சொல்லுகிறேன், மீதியை நம்ம முடிந்தால் நாளை தினத்துல அதை தியானிப்போம். விசுவாசம் இருக்குமே ஆனால் நமக்குள்ள கான்பிடன்ட் வர ஆரம்பிச்சிடும். விசுவாசம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் நமக்குள்ள ஒரு நியூ ஹோப் இருக்கும். விசுவாசம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் நம்ம பார்த்து எந்த சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டோம். விசுவாசம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் நம்முடைய ஃபெய்த் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். விசுவாசம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் நம்ம வாக்கு தத்தத்தை உறுதியா கையில பிடிச்சுக்குவோம். விசுவாசம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் இயேசுவுக்காக வைராக்கியம் கொள்ளுவோம். விசுவாசம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் எந்த பயமும் இருக்காது, எந்த கலக்கமும் இருக்காது, எந்த திகிலும் இருக்காது. விசுவாசம் என்கிற ஆயுதம் நமக்குள்ள உறுதியாக இருக்குமே ஆனால் நம்மை நாம அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டோம். நம்மை பார்த்து நம்ம எந்த சூழ்நிலையை பார்த்தும் கலங்க மாட்டோம், திகைக்க மாட்டோம். என்ன சூழ்நிலையானாலும் எதிர்த்து நின்று இதில் நான் போராடி வெற்றி கொள்ளுவேன் என்கிற திட நம்பிக்கையோடு அமர்ந்திருப்போம். இந்த விசுவாசம் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர், எனக்கு இந்த உறுதியான விசுவாசம் வேண்டும் என்று சொல்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் அவிசுவாசிகளாக இருப்போமே ஆனால் எங்களுக்குள்ளே விசுவாசத்தில் பயம் கலந்திருக்குமே ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு மிசரபிள் லைஃபாகத்தான் இருக்கும்பா. அதே நேரத்தில் நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போமே ஆனால் நிச்சயமாக எங்களுக்குள்ள புதிய நம்பிக்கை உண்டாகும், புதிய தைரியம் உண்டாகும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அடியேன் எங்கள் அருமை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் அவர்கள் விசுவாசத்தில் ஆண்டவரே தைரியம் கொள்ளுகிற பிள்ளைகளாக, உறுதியாய் நிற்கிறவர்களாக இருக்க அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அவர்கள் கடந்து போகிற ஒவ்வொரு பாதைகளையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தும், அதிசயமாய் நடத்தும். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, விசேஷமாய் அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரை சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, என்னென்ன மன பாரங்கள் வாஞ்சைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து தாரும். படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தாரும். ஆண்டவரே, பலவீனமா இருக்கிறவர்களுக்கு சுகத்தை தாரும், பொருளாதார தேவை இருக்கிறவர்களுக்கு சந்தித்து தாரும். அப்பா ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறார்களோ இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. கிருபை அவர்கள் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தனீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி கோடான கோடி நன்றி. அப்பா, உங்களுடைய கருத்துல எல்லாவற்றையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பொருட்படுத்திக் கொள்ளும். சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.